நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 12 வியாழக்கிழமை இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராம கிருஷ்ணன். இன்றைய நிகழ்ச்சியில், ஊழலை ஒழிப்பதில் இலங்கை தீவிரமாக செயல்படும் என்று மைத்ரிபால சிறிசேனா இன்று லண்டனில் தெரிவித்துள்ளவை,
to track the corrupt and recover the proceeds of corruption, Sri Lanka is fully committed to such firm action.
மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிராக லண்டனில் இன்று நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் குறித்த செய்தி,
இலங்கை ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா 2009 யுத்தம் நடந்த காலத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்கின்றார். இனப்படுகொலைக்கு அவருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது.
மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்ச காலையில் கைது செய்யப்பட்டு மாலையில் பிணையில் விடுவிக்கப்பட்ட செய்தி, தமிழக தேர்தலுக்கான உச்சகட்ட பிரச்சாரம் ஆகியவை குறித்து கேட்கலாம். முதலாவதாக செய்தி அறிக்கை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்ல்ஸ் பீட்டர் மற்றும் பிரதீபன் புனிதசீலன்.
தன்னை பதவி நீக்கம் செய்ய தீர்மானத்திற்கு பிரேசில் நாடாளுமன்றத்தின் சென் சபை பேராதரவு அளித்துள்ள நிலையில் அதிபர் ஜில்மா ருசோப் நாட்டு மக்களுக்கு உரையாற்றியுள்ளார். தன்னை பதவியிலிருந்து இடைநிறுத்தம், செனட் சபையின் முடிவு ஆட்சிக்கல்ப்பு சதித்திட்டத்திற்கு நிகரானது என்றும் மோசடியானது என்றும் ஜில்மா கூறியுள்ளார். தான் எந்த குற்றமும் இழைக்கவில்லை என்றும், தன்னை இடைநிறுத்தியது நாட்டின் ஸ்திரத்தை நிரந்தரமாக குலைத்துவிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.
பிரிட்டன், ஆப்கானிஸ்தான் மற்றும் நைஜீரியா உட்பட 6 அரசாங்கங்கள் தமது நாடுகளில் செயல்பட்டு வரும் அனைத்து நிறுவனங்களினதும் உண்மையான உரிமையாளர்களது விவரங்களை வெளியிடுவதற்கு இணங்கியுள்ளனர். லண்டனில் உலகளாவிய ஊழல் எதிர்ப்பு மாநாட்டில் இந்த அறிவிப்பை அவர்கள் விடுத்துள்ளனர். உலகளாவிய ரீதியில் ஊழல் தொற்று நோயாக உள்ளது என மாநாட்டில் அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ஜான் கெரி தெரிவித்தார். உலகளாவிய ரீதியில் ஊழலை கையாள்வதற்கு உலகெங்கிலும் உள்ள நிறுவனங்களின் உரிமையாளர்கள் யார் என்ற ரகசிய முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டியது முக்கியம் என மாநாட்டில் பங்கேற்ற அரசியல் தலைவர்கள் தெரிவித்தனர்.
மொரிசியஸ் மற்றும் தென்னாப்பிரிக்க கடலோரங்களில் கரையொதுங்கிய 2 உலோக துண்டுகள் காணாமல் போன மலேசியன் ஏர்லைன்ஸ் விமானத்துடையது என்பதை மலேசிய அரசு கிட்டத்தட்ட உறுதி செய்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு முன்னர் மர்மமான முறையில் காணாமல் போன MH370 விமானத்தின் 5 துண்டு பகுதிகள் இதுவரையில் கிடைத்துள்ளன. நடுவானில் காணாமல் போன அந்த விமானத்தில் 239 பேர் இருந்தனர். இந்திய பெருங்கடலின் தென்பகுதியில் அந்த விமானம் விழுந்திருக்கலாம் என கருதப்படுகிறது.
பிபிசி நிர்வாகம் நடத்தப்படும் விதம் குறித்த பெரிய அளவிலான மாற்றங்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் அறிவித்துள்ளது. அதன் மேலாண்மை பெரும்பாலும் பிபிசியால் நியமிக்கப்படும் உறுப்பினர்களை கொண்ட நிர்வாகக் குழுவால் நடத்தப்படும் என கலாச்சார செயலாளர் ஜான் விட்டிங்டேல் என்று அறிவித்தார். இனி பிபிசி முற்றாக சுய கட்டுப்பாட்டில் இயங்காது என இந்த புதிய மாற்றங்கள் கூறும் நிலையில் அது குறித்து விமர்சகர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர்.
ஜப்பானிய கார் உற்பத்தி நிறுவனமான நிசான் தனது போட்டி நிறுவனமான மிட்சுபிஷி மோட்டார்ஸ் நிறுவனத்தின் 34% பங்குகளை வாங்கியிருப்பதாக உறுதிப்படுத்தியுள்ளது. எரிபொருள் தரவு மோசடி தொடர்பான சர்ச்சையில் சிக்கியுள்ள மிட்சுபிஷி நிறுவனத்தை மீட்கும் நடவடிக்கையாக நிசானின் இந்த அறிவிப்பு வந்துள்ளது. மிட்சுபிஷி நிறுவனத்தின் முக்கிய முதலீட்டாளராக வருவதற்கு $2 பில்லியன் அதிகமான நிதியை முதலீடு செய்யவிருப்பதாக நிசான் நிறுவனத்தின் தலைமை நிர்வாகி தெரிவித்துள்ளார்.
ஃப்ளோரிடாவில் 4 ஆண்டுகளுக்கு முன்னர் நிராயுதபாணியான கருப்பு இன 13 டிரேவன் மார்டின் என்பவரை சுட்டுக் கொல்ல பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியொன்று அந்த வாலிபரை கொலை செய்த நபரால் ஏலமிடப்பட்டுள்ளது. தற்பாதுகாப்பிற்காக தான் அவ்வாறு செய்ததாக உள்ளூரில் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தன்னார்வ பணியாளரான ஜோர்ஜ் ஜிமர்மேன் தெரிவித்ததை அடுத்து கொலை குற்றத்திலிருந்து சர்ச்சைக்குரிய முறையில் அவர் விடுவிக்கப்பட்டார்.
செய்தி அரங்கில் முதலாவதாக இலங்கை செய்திகள். ஊழலை ஒழிப்பதிலும் அதன் மூலம் சேர்க்கப்பட்டுள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் இலங்கை உறுதியாக செயல்படும் என்று மைத்ரிபால சிறிசேன இன்று லண்டனில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த தகவல்களுடன் சார்ல்ஸ் பீட்டர்.
ஊழல் மூலம் சேர்க்கப்பட்ட சொத்துக்களை எங்கிருந்தாலும் மீட்டெடுக்க இலங்கை அரசு உறுதியான நடவடிக்கைகளை எடுக்கும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். லண்டனில் நடைபெற்று வரும் ஊழலுக்கு எதிரான சர்வதேச மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு கூறினார்.
We are in the process of seeking information and assistance to trace them. We are happy that this summit
நாட்டிலிருந்து சொத்துக்களை திருடிச் சென்றவர்களை கண்டுபிடிப்பதற்காக நாங்கள் சர்வதேசத்தின் உதவி மற்றும் தகவல்களை எதிர்பார்த்திருக்கின்றோம். ஊழலுக்கு எதிரான சர்வதேச கூட்டு மையம் ஒன்றை அமைப்பதற்கு இந்த மாநாடு பரிந்துரை செய்துள்ளமை தொடர்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாடுகளின் தலைவர்கள் என்ற வகையில் ஊழலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கி ஊழலுக்கு எதிரான நிறுவனங்களை பலப்படுத்த வேண்டும். ஊழலை ஒழிக்கும் நடவடிக்கையில் இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்படும்.
என்றார் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன. ஊழலுக்கு எதிரான மாநாட்டில் உரையாற்றுவதற்கு முன்னதாக பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரையும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த மாநாடு நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்னதாக நைஜீரியா மற்றும் ஆப்கானிஸ்தான் அதிக ஊழல் மிகுந்த நாடுகள் என்று பிரிட்டிஷ் பிரதமர் டேவிட் கேமரன் கூறியிருந்த வீடியோ வெளியாகியது பெரும் பேச்சு பொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும்.
இதனிடையே இலங்கை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரித்தானிய தமிழர் பேரவை இன்று லண்டனில் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்தினர். இந்த மாநாடு சர்வதேச ஊழல் ஒழிப்பு நடைபெற்ற இடத்திற்கு அருகே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுள்ளது. இந்த ஆர்ப்பாட்டம் ஏன் என்று அந்த அமைப்பின் பேச்சாளர் சிவரதன் அவர்களிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இலங்கை ஜனாதிபதி போர்க்குற்றவாளி என்ற அடையாளத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டவும், இலங்கையில் ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றத்தின் பின் இன்னமும் தமிழ் மக்களுக்கு நன்மை கிடைக்கவில்லை என்பதை உலகத்துக்கு எடுத்துக்காட்டவும் இந்த ஆர்ப்பாட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. இங்கு பல நாட்டு மக்கள் வேறு ஒரு ஆர்ப்பாட்டம் செய்தாலும் எமது மக்களும் அவர்களுடன் கலந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மிக உற்சாகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள்.
நீங்கள் குறிப்பாக என்ன கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கிறீர்கள்?
எமது கோரிக்கை, இலங்கை அரசாங்கத்தால் உறுதி வழங்கப்பட்ட அனைத்தும் உடனடியாக செய்யப்பட வேண்டும். இலங்கை அரசாங்கம் ஐநாவில் உறுதி வழங்கி இருந்தது பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உடனடியாக நீக்கிறோம் என்றும், அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்கிறோம் என்றும், மேலும் காணிகளை விடுதலை செய்கிறோம் என்றும் எதுவும் இதுவரை நடைபெறவில்லை. அவை இலங்கையினால் உறுதி வழங்கப்பட்ட கோரிக்கையை முன்வைத்து இந்த ஏற்பாட்டை நாங்கள் செய்துள்ளோம்.
இப்ப மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த போது லண்டன் வந்திருந்த நேரம் உங்களுடைய ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இறுதிக்கட்ட போரின் போது ஜனாதிபதியாக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச. ஆனால் இப்பொழுது புதிய ஜனாதிபதி, புதிய ஆட்சி, தமிழ் கட்சிகளுடைய ஆதரவுடன் தான் புதிய ஆட்சி அமைக்கப்பட்டது. இப்படியான ஒரு சூழலில் உங்களுடைய எதிர்ப்பு எந்த அளவுக்கு இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்?
இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் தங்கள் எதிர்ப்பை வெளிப்படையாக தெரியப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். இவர் எங்கள் எதிர்ப்பை அவர்கள் கட்டாயம் ஏற்றுக்கொள்வார்கள். ஏனெனில் இலங்கை ஜனாதிபதியாக இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனா 2009 யுத்தம் நடந்த காலத்தில் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக இருந்திருக்கின்றார். இனப்போடுகளுக்கு அவருக்கு நேரடியாக தொடர்பு இருக்கிறது. எனவே அவருக்கு எதிராக நாங்கள் ஆர்ப்பாட்டம் எங்கே ஒரு ஆர்ப்பாட்டத்தை பதிவு செய்ய வேண்டிய கட்டம் புலம்பெயர் அமைப்புகளுக்கு இருக்கிறது. அந்த வகையில் பிரித்தன தமிழர் பேரவை மைத்ரிக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தை ஒழுங்கு செய்துள்ளது.
ஆனால் புலம்பெயர் தமிழ் சமூகத்தையும் இணைத்துக் கொண்டு அவர்களுடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக் கொண்டுதானே இந்த புதிய அரசாங்கம் தங்களுடைய அடுத்த கட்ட அரசியல் தீர்வு திட்டம் தொடர்பிலோ அல்லது புதிய அரசியலமைப்பை உருவாக்க தொடர்பிலோ நடவடிக்கைகளை எடுப்பதாக உறுதியளித்திருக்கிறது.
எங்களுக்கு கோரிக்கைகளை ஏற்றால் நாங்கள் எமது இது சம்பந்தமாக புதிய அரசாங்கத்தை கலைப்பதில் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எமது கோரிக்கை வந்து நாங்கள் விலக போறதில்லை. அவர்களுக்காக எங்களுடைய கோரிக்கைகளை நாங்கள் மாற்ற முடியாது. எமது கோரிக்கைகள், எமது உணர்வுகள், எமது உரிமைகள் எதிலையும் நாங்கள் விட்டுக் கொடுக்கப் போவதில்லை.
பிரித்தானிய தமிழர் பேரவையின் பேச்சாளர் சிவரதன். இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் சகோதரரும் அவரது அமைச்சரவையில் இருந்தவருமான பசில் ராஜபக்ஷ இன்று காலை கைது செய்யப்பட்டு மாலையில் பிணை வழங்கப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார்.
கருப்பு பண குற்றச்சாட்டு தொடர்பாக கைது செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவுக்கு மாத்தறை மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் பிணை வழங்கியுள்ளது. கருப்பு பணத்தை பயன்படுத்தி மாத்தறை பகுதியில் காணியொன்றை வாங்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பாக போலீசார் பசில் ராஜபக்ஷவுக்கு எதிராக விசாரணையொன்றை மேற்கொண்டு வந்தனர். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக வாக்குமூலம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பதற்கு பசில் ராஜபக்ஷ இன்று காலை நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழு முன் ஆஜரானார். வாக்குமூலத்தை பதிவு செய்து கொண்ட பின்னர் போலீசார் பசில் ராஜபக்ஷவை கைது செய்தனர். மாத்தறை நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். கருத்துக்களை ஆராய்ந்த நீதிமன்றம் சந்தேக நபரான பசில் ராஜபக்ஷவுக்கு கடும் நிபந்தனைகள் கொண்ட பிணை வழங்கியது. பசில் ராஜபக்ஷவின் வெளிநாட்டு கடவுச்சீட்டை நீதிமன்ற காவலில் வைக்குமாறு உத்தரவிட்ட நீதிபதி மாதம் ஒருமுறை நிதி மோசடிகள் சம்பந்தமாக ஆராயும் விசேட போலீஸ் குழு முன் ஆஜராக வேண்டுமென்றும் உத்தரவு பிறப்பித்தார். பிணை வழங்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அரசாங்கம் தன் மீது சுமத்தும் குற்றச்சாட்டுகளை நிராகரிப்பதாக தெரிவித்தார். இது ஒரு அடிப்படையற்ற குற்றச்சாட்டு என்று தெரிவித்த முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ நீதிமன்றம் தனக்கு நியாயத்தை வழங்கியதாக தெரிவித்தார். இவ்வாறு விடுக்கப்படும் அச்சுறுத்தல்களின் மூலம் தனது அரசியல் பயணத்தை எந்த ஒரு நபருக்கும் தடுக்க முடியாதென்றும் தெரிவித்தார் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ. கடந்த ராஜபக்ஷ ஆட்சி காலத்தில் திவினகும திணைக்களத்தில் ஏற்பட்டதாக கூறப்படும் நிதி மோசடிகள் சம்பந்தமாக கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்ட பசில் ராஜபக்ஷ பின்னர் நீதிமன்றத்தினால் பிணையின் கீழ் விடுதலை செய்யப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாக பசில் ராஜபக்ஷ உட்பட 3 சந்தேக நபர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையொன்று இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.
கொழும்பிலிருந்து பிபிசியின் கே எஸ் உதயகுமார். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கையில் போர்க்காலத்தில் கொல்லப்பட்டவர்களின் நினைவுகளை உறவினர்கள் அனுசரிக்கலாம், ஆனால் அதற்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு என்று இலங்கை அரசு இன்று தெரிவித்துள்ளது குறித்த தகவல்களை தொகுத்து தருகின்றார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் வடக்கில் போரின் போது உயிரிழந்தவர்களை நினைவுகூர உறவினர்களுக்கு எந்த தடையும் இல்லை என தெரிவித்துள்ள ராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன, ஆனால் புலிகளை நினைவுகூரும் செயலை ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என கூறியுள்ளார். போரின் போது கொல்லப்பட்டவர்களுக்காக ஒருவார கால நினைவு தினம் அனுசரிக்கப்படும் என்று வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் அறிவித்துள்ளமை தொடர்பில் இன்று கொழும்பில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சர் ருவான் விஜயவர்தனவிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கையில் நடந்த இறுதிப் போரின் போது முள்ளிவாய்க்கால் பகுதியில் நடந்ததாக கூறப்படும் படுகொலையை முன்னிறுத்தி இன்று 12ஆம் தேதி முதல் ஒருவார காலம் நினைவு தினம் அனுசரிக்கப்படவுள்ளதாக வடமாகாண சபை உறுப்பினர் எம் கே சிவாஜிலிங்கம் யாழ்ப்பாணத்தில் நடந்த செய்தியாளர் சந்திப்பின் போது கூறினார்.
மே மாதம் 12ஆம் தேதி தொடக்கம் மே மாதம் 18ஆம் தேதி வரை தமிழின படுகொலை வாரமாக அனுஷ்டிக்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் வேண்டுகோள் விடுத்திருந்தேன். அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே இந்த முள்ளிவாய்க்கால் படுகொலை நடைபெற்ற விடயங்களை முன்னிறுத்தி தமிழின படுகொலை இலங்கை தீவுக்கு சுதந்திரம் கிடைத்ததாக சொல்லப்பட்ட அந்த 1948 நடைபெற்ற அத்தனை படுகொலைகளையும் நாங்கள் நினைவு கூறக்கூடிய விதத்திலே தமிழின படுகொலை வாரத்தை மே மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை நடத்துவதற்கு நாங்கள் எண்ணியுள்ளோம்.
சிவாஜிலிங்கத்தின் இந்த அறிவிப்பு தொடர்பில் பேசிய அமைச்சர் ருவான் விஜயவர்தன,
மியகிய ஜனதா வென்வெங் எங்குலான்ட மே எம் கிசி சிபாத் கிரிமாக்கே உச்சவக்கரான்ட புல்வாங்க நமக்கு எல்டிடி
போரின் போது உயிரிழந்தவர்களை நினைவுகூற நாங்கள் எவருக்கும் எந்த தடையும் விதிக்க மாட்டோம். ஆனால் விசேடமாக புலிகளின் கொடியை ஏற்றி புலிகள் இயக்கத்தின் தலைவர்களை நினைவுகூற எடுக்கும் முயற்சிகளை நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். இலங்கையில் புலிகள் இயக்கம் தடை செய்யப்பட்டுள்ளது. தனது அரசியல் நோக்கங்களுக்காக சிவாஜிலிங்கம் இவ்வாறானவற்றை கூறினாலும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தை அனுசரிக்க அவரால் முடியாது. அவர் அப்படி செய்வாராயின் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை அவர் எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும்
என்றார் ராஜாங்க பாதுகாப்பு அமைச்சர் ருவான் விஜயவர்தன.
செய்தி குறிப்பை தந்தவர் சார்ல்ஸ் பீட்டர். தமிழக சட்டமன்றங்களுக்கான தேர்தல் பிரச்சாரம் முடிவடைய இன்னும் 48 மணி நேரங்களே உள்ள நிலையில் அங்கு தேர்தல் களம் எப்படி உள்ளது எனும் தகவல்களை நேரடியாக தருவதற்கு தயாராக இருக்கின்றார் நமது செய்தியாளர் முரளிதரன். முரளி, கடைசி 48 மணி நேர பிரச்சாரம் எப்படி இருக்கிறது?
சிவராம கிருஷ்ணன், தலைவர்கள் எல்லோருமே மிக மிக தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்றைக்கு திருநெல்வேலியில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். அதேபோல மு க ஸ்டாலின் தொடர்ந்து பிரச்சாரங்களில் இன்று செய்திருந்தார். பாட்டாளி மக்கள் கட்சியின் முதலமைச்சர் வேட்பாளர் அன்புமணி ராமதாஸ் இன்று பெண்ணாகரம் அதே போல தருமபுரி தொகுதி முழுவதுமே பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். வேட்பாளர்கள் எல்லோரும் வீடு வீடாக சென்று தங்களுடைய கடைசி கட்ட பிரச்சாரத்தை, அதாவது வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து தங்களுக்கு வாக்களிக்குமாறு கோரும் கடைசி கட்ட பிரச்சாரத்தை இப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள். விரைவிலேயே பிரச்சாரம் முடிவுக்கு வரவிருக்கும் நிலையில் இம்மாதிரியான கடைசி நேரத்தில் ஒரு தீவிர பிரச்சாரத்தை மேற்கொள்வது தங்களுக்கு வலுவாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதற்கு நடுவில் ஒரு சம்பவம், இன்றைக்கு ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்தில் அந்த பிரச்சார கூட்டத்திற்கு வந்த முதியவர் மரணம் அடைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் விடுத்திருக்கும் ஒரு அறிக்கையில் இதனை கடுமையாக கண்டித்திருக்கிறார். ஜெயலலிதாவின் கூட்டங்களில் தொடர்ந்து ஆட்கள் உயிரிழப்பது நடக்கும் நிலையில் காவல்துறை போதுமான நடவடிக்கை எடுப்பதில்லை என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இந்த தொடர் தீவிர பிரச்சாரத்தில் ஒரு மோசமான நிகழ்வாக இந்த சம்பவம் நடந்திருக்கிறது.
இப்ப இதனிடையே வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் பண பறிமுதல்கள் பற்றி என்ன தகவல்கள் இருக்கு?
இப்போ நான் இருக்கிறது பெண்ணாகரம் தொகுதி. ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு முறை ஒரு மத்திய காவல் படையினர் வாகனங்களை நிப்பாட்டி தொடர்ந்து சோதனைகளை செய்து வருகிறார்கள். பணம் யாராவது காரில் வைத்து கொண்டு போகிறார்களா, இருசக்கர வாகனத்தில் கொண்டு போகிறார்களா என்று தொடர் சோதனைகள் இங்கு நடைபெற்று வருகின்றன. மாநிலம் முழுவதுமே எல்லா இடங்களிலுமே வாகன சோதனை தீவிரமாக நடைபெறுகிறது. இதுவரைக்கும் பறக்கும் படையினர், நிலையான காவல் படையினர் எல்லோருமே சேர்ந்து வாகனங்களில் இருந்து கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் அளவுக்கு கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். நேற்று முன்தினம் 10ஆம் தேதி அன்று மற்றும் 13 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்திருப்பதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. எந்த இடங்களிலெல்லாம் சந்தேகங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தொடர் சோதனைகளை வருமான வரித்துறையும் தேர்தல் ஆணையத்தின் பறக்கும் படையினரும் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். ஆகவே இந்த பண விநியோகத்தை எப்படியாவது முழுமையாக கட்டுப்படுத்தி விட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தீவிர முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறது. இருந்த போது பாட்டாளி மக்கள் கட்சி போன்ற சில கட்சிகள், ஆளும் கட்சியும் சரி திமுகவும் சரி, தொடர்ந்து பண வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் வேளையில் ஈடுபட்டு வருவதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்.
நமது தமிழக செய்தியாளர் முரளிதரன், நாளை சந்திப்போம். வணக்கம்.